Honorable Govindan Karunakaran, you have 15 minutes.
Kulukkalin, Talaveravargale, Indru Naam, Kamathozhil Amaichi, Neer Paasana Amaichi, Mattum Kalathozhil Amaichukkal Meedana Kulinilai Vivadathil Kalandhu Kondirukkindrom. Ondrodonru Thodarbudaiya Miga Mukkiyamana Amaichukkal Ivaigalagum. எனது உரையினை ஜனாதிபதி அவர்களின் வரவு செலவு திட்ட உரையின் வாசகங்கள் சிலவற்றுடன் இணைத்து ஆரம்பிப்பது பொருத்தம் என நினைக்கின்றேன். சுதந்திரத்தின் பின்னர் 75 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் எமது நாடு குறித்து எம்மால் திருத்திப்பட முடியுமா? நாம் எங்கு தவறுவிட்டோம்? தவறிய இடம் எது என்று அவர் வினவினார். அது மாத்திரமல்ல, அப்போது ஆசியாவில் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக தனிநபர் வருமானத்தில் இரண்டாம் இடத்தில் நமது நாடு இருந்ததாகவும் கூறினார். அதேபோன்று இறந்து பெற்று விருந்து உண்ணும் போக்கே எமது போக்காக இதுவரை இருந்துள்ளதென்றும் எடுத்துரைத்தார். இது உண்மையை உணர்த்துகின்ற உரையாகவே பார்க்கின்றேன். ஆனால் இவற்றிற்கு யார் பொறுப்பு? மக்களா, இல்லை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் மாறி மாறி வந்த அரசாங்கங்களா என்பதை எமது ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்ட உரையில் கூற மறந்து விட்டாரா, இல்லை வேணுமென்றே தவித்து விட்டாரா என்பது எனக்கு தெரியாது. எமது நாடு நான்கு புறமும் கடலால் சூழப்பட்டது. அதால் மீன்பிடி துறையும் கமத்தொழிலும் எமது மக்களது பிரதான வருமான மார்க்கமாகும். ஆனால் நாம் எமது விவசாயம் மீன்பிடி ஆகியவற்றில் எமது முழு இயலளவையும் பயன்படுத்தி இருக்கின்றோமா அல்லது பயன்படுத்துகின்றோமா என்றால் கிடைக்கும் பதில் இல்லை என்பதேயாகும். சின்னஞ்சிறிய தீவு கூட்டங்களை கொண்ட மாலைதீவு தனது கடல் வளத்தை முழுமையாக பயன்படுத்துகிறது. நாம் நாற்புறமும் கடல் சூழ்ந்திருந்தும் பற்றாக்குறையான அந்நிய செலவாணியை செலவழித்து வேறு நாடுகளில் இருந்து தின்மீன், மாசி, கருவாடு என்பவற்றை இறக்குமதி செய்கின்றோம். இதே போலவே விவசாயத்துறைக்கும் போதுமான நிலவளம், நீர்வளம், அதற்கு உகந்த காலநிலை இருந்தும் நாம் அரிசிக்காக அயல் நாடுகளிடம் கையேந்தி நிற்கின்றோம். இந்நிலைக்கு யார் காரணம்? குழுக்களின் தலைவர் அவர்களே, நீங்கள் உங்களது உரையை தொட்டே ஒரு சில வார்த்தைகளை கூறலாம் என்று நினைக்கின்றேன். பராக்கிரம பாகு சம்பந்தமாக பராக்கிரம பாகுமன்னன் எமது நாட்டு நீர்வளம் குறித்து கூறிய கூற்று ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. எமது நாட்டின் நதிகள் எனது நீரில் ஒரு சொட்டு நீர்தானும் கடலுக்கு செல்வதை தடுத்து கமத்தொழிலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சூளுரைத்தார். அதனை செயற்படுத்தியும் காட்டினார். குளம் கட்டி வளம் பெருக்கி எமது நாட்டின் விவசாயத்துறையை தன்னிறைவடைந்த நாடாக மாற்றினார். அன்று பராக்கிரம பாகு மன்னனால் முடியுமாக இருந்தது, இன்று ஏன் எம்மால் முடியவில்லை என்று ஆட்சியாளர்கள் உங்களது மனச்சாட்சியிடம் வினவி உள்ளீர்களா? பராக்கிரம பாகு மன்னன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் உளமாறு நேசித்தார். அதன் விளைவுதான் அவரது செயலில் இருந்தது. உங்களைப் போன்று போலி தேசியவாதியாக பராக்கிரம பாகு மன்னன் இருக்கவில்லை. பராக்கிரம பாகு மன்னன் மாத்திரமல்ல, நாட்டை ஆண்ட அனைத்து மன்னர்களும் நாட்டின் நீர்வளத்தை சிறப்பான முறையில் முகாமைத்துவம் செய்து விவசாயத்துறையில் பூரண வெற்றி கண்டனர். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேற்கு என்று அனைத்து மாகாணங்களிலும் இருக்கும் குளங்கள் யாவும் மன்னர்கள் காலத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக கட்டப்பட்ட குளங்களே ஆகும். அப்போது ஊழல், இளஞ்சம், லஞ்சம், கொள்ளை என்பன இருக்கவில்லை. அதனால் செயற்திட்டம் சிறப்பாக இருந்தது. ஆனால் அவர்களால் முறையாக பேணப்பட்ட நீர் முகாமைத்துவத்தை கூட எம்மால் முறையாக செய்ய முடியவில்லை. மழைக்காலத்தில் குளங்களில் வான் கதவுகளை திறக்கின்றோம். நீர் வடிந்தோடியதும் வான் கதவுகளை பூட்டுகின்றோம். இறுதியில் பாசனத்துக்கு நீர் இல்லை. மழை வந்தால் வான் கதவை திறந்து மழை நின்றவுடன் வான் கதவை பூட்டுவதற்கு ஒரு அமைச்சு, ஒரு அரசாங்கம் தேவையா? எம்மால் முறையாக நீர் முகாமைத்துவம் செய்ய முடிந்திருக்குமானால் தென்னாசியாவின் தானிய களஞ்சியமாக நமது நாடு முழிந்திருக்கும். ஆட்சியாளர்களின் தவறான கொள்கைகளால், குறிப்பாக இரசாயன உரம் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையானது நலிவுற்று நோயாளி நிலையில் இருந்த விவசாயத்துறையினை சமாதி கட்டிய துறையாக மாற்றிவிட்டது. இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சுமையை கோட்டா ஹோ ஹோம் என்னும் அறகலையிற்கு ஆதார சுருதியாக்கியது. இதனால் கோட்டா ஜனாதிபதியை இழந்தது மாத்திரமல்ல, பிரதமர் தனது பதவியை இழக்க வேண்டியதும் நிதியமைச்சர் நாடு கடக்கவும் காரணமாக இருந்தது. எமது விவசாயத்துறையை, மீன்பிடித்துறையை, நீர்ப்பாசனத்துறையை இன்றைய சரிவிலிருந்து மீட்டு கடந்த மன்னராட்சி காலங்கள் போல தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்பு இன்னமும் குறைந்துவிடவில்லை. ஆனால் அதற்கு உங்களுக்கு உண்மையான அர்ப்பணிப்பும் உண்மையான தேசாபிமானமும் வேண்டும். கமிஷன், தரகு பணம், இளஞ்சம் என்பவற்றையே இலக்கு வைத்துள்ள உங்களால் மக்களை உசுப்பேற்றுவதற்கு மாத்திரம் போலி தேசியவாதம் பேசும் உங்களால் இதனை ஏற்க முடியாது என்பதை இந்த உயரிய சபையில் மிகுந்த கவலையுடன் பதிவு செய்கின்றேன். நாட்டில் இவ்வளவு அக்கப்போர் நடைபெறும் இன்றைய சூழ்நிலையிலும் கூட பல துறைகளில் கமிஷன்களும் தரகு பணங்களும் இடம்பெறுவதாக இந்த உயரிய சபையில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதனை வெறுமனே புறம் தள்ளி ஒதுக்கி விடாதீர்கள். இன்னமும் இவை இப்படியே நடைபெற்றால் எப்படி நாம் இந்த துறைகளில் தன்னிறைவடைய முடியும்? கௌரவ தலைவர் அவர்களே, எனது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கமத்தொழில் துறையில் பாவனையில் உள்ளது. இதில் சுமார் 80,000 ஏக்கர் நிலம் இருபோக பயிர் செய்யக்கு உரிய நிலங்களாகும். கடந்த கால இரசாயன உரக் கொள்கையினால் எமது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். தமது தங்க ஆபரணங்களை தனியாரிடமோ வங்கிகளிடமோ அல்லது வேறு நிதி நிறுவனங்களிடமோ அடகு வைத்து விவசாயத் துறையில் முதலிட்டு அறுவடையின் போது அவற்றை மீட்டெடுத்து மீண்டும் முதலீட்டுக்காக அவற்றை பயன்படுத்துவதே வழக்கமாகும். ஆனால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட பாதிப்பு தாம் பெற்ற கடனையோ தாம் அடகு வைத்த தம்முடைய தங்க நகைகளையோ மீளப்பெற முடியாதுள்ளனர். நமது நாட்டின் நிலைதான் நமது நாட்டு மக்களுக்கும் நமது நாடு தாம் பெற்ற கடனை எவ்வாறு மீளச் செலுத்த முடியாதுள்ளதோ அவ்வாறே தாம் பெற்ற கடனை மீளச் செலுத்த முடியாது, தாம் அடகு வைத்த நகைகளை மீளப்பெற முடியாது, அனைத்தையும் இழந்து பொருளாதார நிலையில் அனாதையாகியுள்ளனர் எமது மக்கள். எனினும் தற்போது உரக் கொள்கையில் தளர்வு ஏற்பட்டு இரசாயன உர விநியோகம் நடைபெறுகிறது. ஒரு அந்த இரசாயன உரத்தினை கொள்வனவு செய்வதற்கு விவசாயி 10,000 ரூபாவுக்கும் சற்று கூடுதலாக செலவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த உர விநியோகத்தில் ஆங்காங்கே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டாலும் இந்த உர விநியோக கொள்கையை செயற்படுத்திய அமைச்சரையும் அரசையும் நான் பாராட்ட விட்டாலும் தட்டி கொடுக்கின்றேன். இன்னமும் திறம்பட செயற்படுங்கள், உங்களை பாராட்டுகின்றேன். இதிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பவர்கள் அல்ல. அதேபோல ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை செய்தால் அதனை எடுத்துரைக்காதவர்களும் அல்ல. இதுவே எமது நிலைப்பாடு. அதேபோலவே விவசாய அமைச்சை விமர்சித்தது மாத்திரமல்ல, இன்றைய சூழலில் அவரை தட்டி கொடுத்து நிலைமையினை சீராக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் எங்களுக்குள்ளது. தலைவர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாரிய குளங்கள் சிறிய குளங்கள் தொடர்பாக நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் தனது கவனத்தை செலுத்த வேண்டும். நான் முன்பு கூறியது போல நீர்ப்பாசன அமைச்சில் முறையான நீர் முகாமைத்துவ கொள்கைக்கான திட்டமிடல் செயற்பாடுகள் அவசியம் மேற்கொள்ளப்பட வேண்டும். எமது நாட்டில் பொங்கி பிரவாகித்து ஆர்ப்பரித்து வரும் நதிகளின் நீர் அனைத்தும் பாசனத்துறைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். வெறுமனே நதிகள் கடலில் கலைப்பதுதான் நியதி என்ற 10-ஆம் பசதித்தனமான கதைகளை உதறியறிந்து நீர்ப்பாசன முகாமைத்துவத்தை சிறப்பான முறையில் கடைபிடிப்பவர்களாக இருந்தால் நிச்சயம் நாம் தென்னாசியாவின் நெற்களஞ்சியமாக திகழ்வோம். காலம் இன்னும் கடந்துவிடவில்லை. பாசன குளங்கள் முறையாக பேணப்பட வேண்டும், தூர்வாரப்பட வேண்டும். இணைக்கப்பட வேண்டிய குளங்கள் இணைக்கப்பட்டு அதன் கொள்ளளவு அதிகரிக்கப்பட வேண்டும். இன்ன பிற செயற்பாடுகள் நீர்ப்பாசனத்துறையில் மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். விவசாயத்துறை அமைச்சும் வனஜீவராஜிகள் அமைச்சும் ஒருங்கிணைந்து எமது மாவட்டத்தில் இரு துறைகளையும் அபிவிருத்தி செய்வதுடன் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத கால்நடைகளுக்கான மேய்ச்சல் பிரச்சினை, விவசாயத்துறைக்கு வன ஜீவராஜிகளால் ஏற்படும் பாதிப்புகள், குறிப்பாக யானைகளினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் தொடர் மரண சம்பவங்கள் தொடர்பாக இந்த துறைசார் இரு அமைச்சுக்களும் தமது கரிசனையை செலுத்தி அதற்கேற்ற திட்டங்களினை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஒரு கட்சியின் ஒரு கூட்டமைப்பின் அமைச்சர்கள் அல்ல, ஆளும் கட்சியின் அமைச்சர்களும் அல்ல. பாராளுமன்ற பிரதிநிதி எனில் அவர் ஒரு கட்சி சார்பானவராகவோ அல்லது அவரது கட்சி சார்ந்த கூட்டணி சார்பானவராகவோ செயற்பட முடியும். அண்மையில் விவசாயத்துறை அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அமைச்சர் என்ற அந்தஸ்துடன் வருகிறார். அவர் கட்சி செயற்பாடுகளுக்காக கட்சி புனரமைப்புக்காக வருகை தரவில்லை. அப்படியெனில் அந்த வருகையின் செலவீனம் தொடர்பாக எம்மால் வினா எழுப்ப முடியும். ஆனால் நான் வினா எழுப்பவில்லை. அமைச்சர் அவர்கள் அமைச்சர் என அந்தஸ்துடன் ஒரு மாவட்டத்திற்கு வருகை தரும் போது, அதுவும் மக்கள் நலம் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றும் போது, அது அரசாங்க நிகழ்வாக இருக்க வேண்டுமே ஒழிய அரசாங்க கட்சியின் நிகழ்வாக இருக்காது பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த அரச நிகழ்வுகளும் எமது மாவட்டத்தில் உங்கள் அமைச்சர் தொடர்பாக நடைபெறுகின்றதோ அது தொடர்பாக மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகளாகிய எமக்கும் அறியத்தாருங்கள். மக்களுக்கும் உங்களுக்கும் இடையே பாலமாக இருந்து மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் உங்களுக்கு உதவுவோம். வருவோம். பிரச்சனைகளை இனங்கான அரசாங்க அதிபர் தலைமையில் சந்திப்புகளை ஏற்பாடு செய்வதாக இருந்தால் மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களுக்கு அறிவியுங்கள். இணக்கமான சுமூகமான கலந்துரையாடல் மூலம் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு சிறந்த வழிமுறை இதுவே ஆகும். அண்மையில் விவசாயத்துறை அமைச்சர் மட்டக்களப்பிற்கு வந்து சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாக வெகுசன தொடர்பு சாதனங்கள் ஊடாகவே அறியும் அளவுக்கு எம்மை தள்ளிவிடாதீர்கள். ஏனென்றால் நியூட்டன் விதி சில வேளை இந்த நிகழ்வுகளிலும் இடம்பெற முடியும். இவ்விடயங்களில் நாம் வாக்காளர்களை கவர்ந்தலுக்கும் கீழ்த்தரமான அரசியலை செய்யவில்லை. மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களுக்கும் அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கும் மக்கள் தொடர்பான பிரச்சனையில் ஒன்றாக இணைந்து செயற்படுவதும் பிரச்சனைகளை தீர்ப்பதும் காலத்தின் கட்டாயம். இது உங்கள் ஒரு அமைச்சுக்கு மாத்திரம் கூறவில்லை, சகல அமைச்சர்களுக்கும் இந்த குழுநிலை விவாதத்தின் ஊடாக கூறி வைக்க விரும்புகின்றேன். இறுதியாக மீன்பிடி அமைச்சு தொடர்பாக சில வார்த்தைகள். எமது நாட்டு மக்களின் பெரும்பான்மையினர் எமது மாவட்ட மக்களில் ஏறக்குறைய அரைவாசி பேர் தமது வாழ்வாதாரமாக மீன்பிடி துறையை நம்பியுள்ளனர். மீன்பிடித்துறையில் தன்னிறைவடைய வேண்டிய சகல வளங்களும் எமக்கு இருக்கின்றது. கடந்த கால தவறுகளை மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்து பிச்சைக்காரன் புண்ணை சொறிந்து பெரிதாக்குவது போல் இந்த விவாதத்தை முன்னெடுத்துச் செல்ல நான் விரும்பவில்லை. மீன்பிடித்துறையில் நாம் தன்னிறைவடைவதற்கு ஏற்ற உகந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எமது கடற்பரப்பில் ஏறத்தாழ அரைவாசி வடக்கு கிழக்கு பகுதி சார்ந்ததாகும். அப்படியெனில் வடக்கு கிழக்கு சார்ந்த எமது மக்களுக்கே இந்த வளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். பருவகால மீன்பிடி என்று வடகிழக்கு கடற்பிரதேச மீன் வளங்கள் எவராலும் சுரண்டப்பட முடியாத அளவிற்கு எமது மீன்பிடி துறை நியதி சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். கரைவலைப்பாடு, கரைவலை உபயோகம் பருவகால மீன்பிடிப்பாளர்களினால் பாதிக்கப்படக்கூடாது. இன்று வடகிழக்கு கடல் வளத்தின் பெரும்பகுதி தென்பகுதி மீனவர்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்ற கசப்பான உண்மையை நான் கூறித்தான் ஆக வேண்டும். வடக்கு கிழக்கு பருவ பெயர்ச்சி காற்று காலத்தில் வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் ஏற்படும் காலநிலை தாக்கத்தால் பாதிக்கப்படும் எந்த வடகிழக்கு மீனவராவது தெற்கு தென்மேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்ததுண்டா? அவ்வாறு மீன்பிடிக்கத்தான் முடியுமா? இவற்றை நான் இனவாதியாகவோ பிரிவினைவாதியாகவோ கூறவில்லை. எமது மக்களின் பிரதிநிதியாக அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே கூறுகின்றேன். மீன்பிடித்துறை தொடர்பாக, மீனவர்களின் உயிர் பிரச்சினை தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் தன் கவனத்தினை செலுத்த வேண்டும். மீனவர்கள் எவரும் இனியொரு போதும் நடுக்கடலில் தத்தளித்து நாட்கணக்கில் தவிக்காத விதத்தில் அவர்களது படகுகளில் நவீன இலத்திரனியல் உபகரணங்களை பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் மீன்பிடித்துறை தொடர்பாக நான் உரையாற்றும் போது இத்துறையில் தன்னிறைவு கண்ட உரையினையாற்ற வேண்டும் என்ற ஆவலினை இங்கு பதிவு செய்கின்றேன். முக்கிய மூன்று இந்த அமைச்சுக்களும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து இறுதியாக எனது மாவட்டத்தில் தற்போது பேசு பொருளாக இருக்கும் காணி பகிர்ந்தளிப்பு சம்பந்தமாக சில விடயங்களை நான் கூற விளைகின்றேன். 15/6/79 வர்த்தகமான இலக்கம் 41 திருகோணமலை மூதூரில் இருந்து கண்டி வேரகல் வரை மகாவலி பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் யுத்த காலம் என்பதால் கிழக்கில் மகாவலி அபிவிருத்தி நடைபெறவில்லை. தற்போது கிரான் பிரதேச செயலக பிரிவில் மகாவலி பி பிரிவில் காணிகள் பகிர்ந்தளிக்க போவதாக அறிகிறோம். மயிலத்த மட மாதவனை பிரதேசத்தில் சுதந்திரத்திற்கு முன்பிருந்து மாடுகள் மேய்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 250,000 மாடுகள் அப்பிரதேசத்தில் மேய்கின்றது. அந்த பிரதேசத்தை ஏற்கனவே மேட்டு நில பயிற்சிகையாளர்கள் ஆக்கிரமித்திருப்பதால் வழக்கு அங்கு நடைபெறுகின்றது. அதனால் அப்பிரதேசத்தை விடுத்து குடும்பிமலை, முருத்தானை, பேரில்லாவளி, ஊத்திச்சேனை, வடமுனை, கள்ளிச்சை போன்ற இடங்களில் உள்ள பயிர் செய்யாத வனவள திணைக்களத்தினுள் வராத பயிர் செய்யக்கூடிய தரிசு நிலங்களையும் மேட்டு நிலங்களையும் சோளம் செய்வதற்காக பிரித்துக் கொடுப்பதற்கு மகாவலி அபிவிருத்தி சபை முயற்சி செய்கின்றது. அதுவும் தேசிய இன விகிதாசார அடிப்படையில் காணிகளை ஒதுக்குவதற்காகவும் அறிய கிடைக்கின்றது. இலங்கை அரசியலமைப்பின் 13 திருத்த சட்டத்தின் அட்டவணை 9(1), பின்னிணைப்பு 2, வகை 12, உறுப்புரை 2.5 கூறியபடி கூறியபடி மாகாணங்களுக்கு இடைப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களில், உதாரணமாக மகாவலி திட்டத்தில் இலங்கையின் வீதாசாரப்படிதான் காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையில் சிங்களவர்கள் அந்த அடிப்படையில் சிங்களவர்கள் 76%, வடகிழக்கு தமிழ் 12%, முஸ்லீம் 8%, மலையகத்தமிழ் 4% இருக்கும் போது, ஏற்கனவே 10 மகாவலி வலயங்களில் 123,630 சிங்கள குடும்பங்களுக்கு 96.16% காணிகள் வழங்கப்பட்டது. 3068 குடும்பங்கள் முஸ்லீம் குடும்பங்களுக்கு 2.39% காணிகள் வழங்கப்பட்டது. 825 தமிழ் குடும்பங்களுக்கு 1.4% தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. 76% சிங்களவர்கள் வாழும் இந்த நாட்டிலே 96% மகாவலி காணிகள் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 100% மக்கள் வாழும் பிரதேசத்திலே காணிகள் வழங்கப்படும் போது, அந்த பிரதேச மக்களுக்கு சோழன் செய்யக்கோ காணி செய்யக்கோ நிலங்கள் பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி.
සභාපතිතුමා, ප්‍රශ්නය ජාතිවාදී පැත්තට නොයා යුතු නිසා මං උත්තරයක් දෙන්න අවස්ථාව ඉල්ලන්නේ. එතුමා ඒ කරපු ප්‍රකාශයේ වැරදි. විශේෂයෙන්ම කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය ලැබලා දීලා තියෙනෙත් ඒ ඉඩම් සම්බන්ධව මහවැලිය මේ වෙන විට කරලා තියෙන පරිසර සත්‍යතා වාර්තාවන්ට අනුව වගා කළ හැකි බිම් ප්‍රමාණය එතුමා කිව්ව ප්‍රමාණයටත් වඩා, ඒ කියන්නේ දිස්ත්‍රික් ප්‍රතිශතය සහ ජාතික වශයෙන් මේ ප්‍රතිශතය අධ්‍යයනය කළා තමයි ඒ ඉඩම් ලබා දෙන්න කටයුතු කළා තිබෙන්නේ. ඉතින් එතනදී වැඩි ප්‍රමාණයක් වර්ග වශයෙන් ගත්තොත් දමිළ, සිංහල, මුස්ලිම් ඒ ආකාරයෙන් තමයි ලබා දෙන්න කටයුතු කළා තිබෙන්නේ. ජාතීන් කියන ගැටලුවක් එන්නේ ජන අනුපාතය අනුව. ජාතීන් කියන වචනේ කියන්න බෑ. අපි ඔක්කොම ශ්‍රී ලාංකික. ඒ ජන වාර්ගික අනුපාතය අනුව ලබල දෙන්න කටයුතු කරලා තියෙන්නේ. ඒ එතුමා කළ ප්‍රකාශය මම ප්‍රතික්ෂේප කරනවා.
Thank you. Honorable former president Maithripala Sirisena, you have 9 minutes.
Now, opposition.
ගරු සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම කෘෂිකර්ම ධීවර අමාත්‍යංශවල ලබන වසරේ වැඩි ශීර්ෂය සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරන අවස්ථාවේ කාලය ඉතාමත් අඩු වුණත් ශීර්ෂ පමණක් කීමට බලාපොරොත්තු වෙනවා මම කතා කරන කරුණුවල. මම මුලින්ම කතා කරන්න ඕනේ රටපුරා ඇති වෙලා තිබෙන මේ කෘෂිකර්ම ශේෂ්ත්‍රයේ බීජ ප්‍රශ්නය පිළිබඳව. බීජ විශාල ජාවාරමක් අද. ඒක සියලුම වගාවන් වලට බලපාන ප්‍රශ්නයක් වෙලා තිබෙනවා. එකක් තමයි රටට සුදුසු බීජ පෞද්ගලික අංශය නොගැනීම. අනික් කාරණය තමයි කාලගුණික සහ දේශගුණික තත්ත්වයන්ට ඔරොත්තු දෙන ආකාරයට සුදුසු බීජ ගෙන්වන්නේ නැති එක. අනික් කාරණය තමයි ප්‍රධාන වශයෙන්ම ඉතාමත්ම අධික මිල ගණන් වලට මහා ජාවාරමක් බවට පත් වෙලා තිබෙනවා මේ බීජ පිළිබඳව ප්‍රශ්නේ. ඒ නිසා ඇමතිතුමත් මෙතන ඉන්න නිසා ප්‍රධාන වශයෙන්ම අමාත්‍යංශෙත් ඔබතුමාගෙත් වගකීමක් තිබෙනවා මේ පිළිබඳව විශේෂ වැඩපිළිවෙලක් සකස් කිරීම. අනික් කාරණය තමයි දැන් අපේ රටේ අලුතෙන් නිෂ්පාදනය කරපුන MI Hybrid 1 මිරිස් ප්‍රභේදය. අපේ රටේ මෙට්‍රික් ටොන් 50,000ක් ලංකාවට ගේනවා අවුරුද්දකට මිරිස්. එතකොට මේ මිරිස් ප්‍රශ්නය මේ තරම් අතිශාල මුදලක් වැය කරගෙන කරන එක දැන් දීර්ඝ කාලයක සිට කරන දෙයක්. විශේෂයෙන්ම මෙතන මං හිතනවා කෘෂිකර්ම අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා ඇතුළු ගන්නෝරුවේ විශේෂඥ මහත්තුරු මෙතන ඇති. මේ විශේෂඥ මහත්තුරුන්ගේ වගකීමක් තමයි මේ අපට රටට ගැලපෙන බීජ වර්ග ගෙන්නගෙන මේ රටේ ප්‍රධාන වශයෙන්ම මිරිස් සුදුසු ආකාරයට අපේ රටේ ගොවි ජනතාවට ලබා දීමට කටයුතු කිරීම. ඒ වගේම ආහාර තාක්ෂණය පිළිබඳව ප්‍රධාන වශයෙන්ම අපි කතා කළ යුතු වෙනවා ආහාර තාක්ෂණය සහ ආහාර සුරක්ෂිතතාවය මේ කරුණු දෙක විශේෂයෙන්ම විද්‍යාත්මක ශාස්ත්‍රයේ කරුණු දෙකක් අපි මම හිතන්නේ මේ සභාව තුළ දැන් අවුරුදු 20ක් 25ක් 30ක් ඊටත් වැඩි කාලයක් මේ ආහාර සුරක්ෂිතතාවය සහ ආහාර තාක්ෂණය පිළිබඳව කතා කරලා ඇති නමුත් අවශ්‍ය නීති රීති හදලා අවශ්‍ය පනත් සම්මත කරලා ඒ සම්බන්ධයෙන් කිසියම් ක්‍රියාත්මක වැඩපිළිවෙලක් නැහැ අනිත මේ දෙකම එක්කෙනෙකුට දෙන්නෙකුට කරන්න පුළුවන් වැඩක් නෙවෙයි සියලුම ශාස්ත්‍රවල ඒ අදාළ විශේෂඥයින්ගේ කමිටු විසින් මේ නීති රීති සහ පනත් හදලා මේ ආහාර තාක්ෂණය සහ සුරක්ෂිතතාවය පිළිබඳව කාරණය වහවහා විසඳිය යුතු දෙයක් අපේ රටේ ඇතිවන මේ ආහාර ප්‍රශ්නේ සම්බන්ධයෙන් මේ කාරණාව ඉටු නොකරනින්ම තව තවත් පහුනොත් එහෙම මූලික වශයෙන් බරපතල ප්‍රශ්න රාශියකට මුහුණ දෙනවා ආහාර සුරක්ෂිතතාවය පිළිබඳව ප්‍රශ්නයේදී මේ සභාවේ අනන්ත අප්‍රමාණයි කතා කරලා ඇති මම කෘෂිකර්ම ඇමති කාලයේ දැන් අවුරුදු 15කට 16කට එහා කතා කරලා තිබෙනවා විශේෂයෙන්ම සතුන්ගෙන් වෙන හානිය ගැන මේ සභාවෙත් හුඟක් අය ඒ ගැන කතා කරලා තිබෙනවා නමුත් සාර්ථක කිසියම්ම වැඩපිළිවෙලක් නැහැ ආහාර හිගය පිළිබඳව කතා කරන විට මේ සතුන්ගෙන් වෙන හානිය පිළිබඳව කිසියම් නීතිමය වැඩපිළිවෙලක් ඒ සඳහා අරගෙන අවශ්‍ය ක්‍රියාමාර්ගයක් නොගතහොත් මේ රටේ ජනගහණය මේ වෙන විට 4න් 1කට වඩා ආහාර නිෂ්පාදනයෙන් සතුන් විනාශ කරනවා ඒ සතුන් විනාශ කිරීම පිළිබඳව වහවහා රජය යම් කිසි තීන්දුවකට ආ යුතුයි මට මතකයි 2012 සෑම දිසාපතිවරයෙකුටම සල්ලි වෙන් කළා මේ සතුන්ගෙන් වෙන හානිය වළක්වා ගැනීම සඳහා අවශ්‍ය ක්‍රියාමාර්ගයක් ගන්න කියලා නමුත් සියලුම දිසාපතිවරු අවුරුද්ද අවසානයේ සල්ලි ආපහු එව්වා මේ ඒගොල්ලන් ඒ යෝජනාවට කැමති වුණේ නැහැ අනික් කාරණේ තමයි අපි මූලික වශයෙන්ම රට පුරා තිබෙන මේ පොහොර ප්‍රශ්නය දැන් ඇමතිතුමාගේ කතාවෙදිත් කිව්වා කිසි ප්‍රශ්නයක් නැහැ කියලා නමුත් ඇමතිතුමනි මම දැන් අද උදේ එන්න කලින් පොළොන්නරුවේ ගොවි සංවිධාන කීපයකට කතා කළා කතා කරපුවා මේ ගොවි සංවිධාන විසින් කියපු කාරණා ගණනාවක් තිබෙනවා එකක් තමයි මේ දැන් මූලික වශයෙන්ම නිසි මිලක් ගොවීන්ට වීවලට නැති එක අනිත් එක දැන් ගොවි සංවිධාන කියනවා දැන් දවස් කීපයක ඉඳලා වී ගැනීම පෞද්ගලික අංශයට නවත්තලා තියෙනවායි කියලා පෞද්ගලික අංශයට නවත්තලා තිබෙනවා නම් පිටරටින් ගෙනාපු වී ප්‍රමාණය මේ සහල් ප්‍රමාණය වැඩි නිසා එහෙමනම් ගොවීන්ගේ වී ගන්නේ කවුද ගොවීන්ගේ වී ගන්න එහෙමනම් වී අලෙවි මණ්ඩලයේ කටයුතු කරන්නට ඕනේ එතකොට ගොවීන්ගේ වී ගැනීම වී අලෙවි මණ්ඩලයේ කෙරෙන්නේ නැහැ ඉතින් මේ තත්ත්වයේ උඩ ගොවියා වී ටික දෙන්නේ කාටද ඒ නිසා මේ ගොවියා පත් වෙලා තිබෙන ඉතාම බරපතල මහා ඛේදජනක තත්ත්වයට මේ කරුණු සම්බන්ධයෙන් වහවහා විසඳුම් සෙවීම ඉතාමත් අවශ්‍ය වෙනවා ඒ වගේම තමයි අවශ්‍ය පොහොර කලට වේලාවට ලැබීම පොහොර ලැබෙනවා තමයි නමුත් මම දැන් අද උදේ කතා කළා දිස්ත්‍රික්ක 5කට 6කට විතර ඒ හැමතැනින්ම කියපු දේ තමයි කලට වේලාවට පොහොර එන්නේ නැති එකේ ප්‍රශ්නය පිළිබඳව අනිත් එක තමයි අක්කරයකට ගොවියාට යූරියා කිලෝ 63ක් ලබා දීමට එකඟ වෙලා තිබෙනවා නමුත් සමහර ප්‍රදේශවල යූරියා පොහොර ප්‍රමාණය මේ වෙනතෙක් ලැබිච්ච නැති ප්‍රදේශ පිළිබඳව මට වාර්තා වෙලා තියෙනවා මම ඕනනම් ඇමතිතුමාට ඒවා පසුව දෙන්නම් මේ කතාවට කාලය අවශ්‍ය නිසා ඒ වගේම තමයි මහවැලි කලාපයේ ගොවීන් වෙත ඊයේ දිනේ වෙනතෙක්ම ඉතිරි යූරියා ප්‍රමාණය තවම ලැබිලා නැහැ කියන කාරණාව සඳහන් කළා අනිත් එක තමයි අක්කරයකට යෙදිය යුතු කෘමිනාශක වල්නාශක බෝතලයක මිල දැන් රුපියල් 13000කට වැඩි දැන් මේ රටේ මූලික වශයෙන්ම යූරියා නිෂ්පාදනය කළා සපුගස් කන්දේ මේ රටේ වල්නාශක නිෂ්පාදනය කළා මේ රටේ කෘමිනාශක නිෂ්පාදනය කළා සපුගස් කන්දේ විශේෂයෙන්ම ක්‍රූඩ් ඔයිල් එන අතුරු නිෂ්පාදන විදියට හැබැයි 80 දශකයේ තමයි ඒවා ඔක්කොම වහලා ඒ යන්ත්‍ර පිටරටවල් වලට වික්කේ ඉතින් ඒකේ දුක අද ගොවියත් විඳිනවා රටත් විඳිනවා රටේ ආර්ථිකය සහ බලයට පත් වෙන ආණ්ඩුත් විඳිනවා ඉතින් මේ ගැටලු නිසා තවදුරටත් මේවා අවදානම් තත්වයකට යනවා අපනයනේ මූලිය කරගත් ආර්ථිකයකට විශේෂයෙන්ම කෘෂි නිෂ්පාදනය වඩාත් වර්ධනය කළ යුතු වෙනවා තායිලන්තය හොඳම උදාහරණයක්. දැන් අපි සහල් ගත්තොත් සහල් වලින් නිෂ්පාදනය කරන්න පුළුවන් මේ බත් විතරක් නෙවෙයි. නමුත් තායිලන්තය වගේ රටවල් තව ගණනාවක් කියන්න පුළුවන්. ඒ රටවල් වල සහල් ඇතුළු බත් කනවා වගේම සහල් වලින් අතුරු ආහාර රාශියක් නිෂ්පාදනය වෙනවා. එතකොට ඒවා දිර්ගැන්වීමක් හෝ ඒ සම්බන්ධයෙන් සැලැස්මක් අපිට දකින්න පුළුවන්කමක්
නැහැ.
වහාම අවශ්‍ය වෙනවා. ඒ වගේම තමයි එළවලු පළතුරු ඒ වගේම තේ බඩඉරිඟු ධාන්‍ය වර්ග මේ සියලු දේවල් වලට අවශ්‍ය පෝර සහ පලිබෝධනාශක සම්බන්ධයෙන් බරපතල තත්ත්වයක් තිබෙනවා. තව එක කාර්යයයි කියන්නේ සභාපතිතුමනි, එතකොට මේ තත්ත්වයන් අපි සැලකිල්ලට ගැනීම ඉතාමත් අවශ්‍යයි. ප්‍රධාන වශයෙන්ම දේශීය පොහොරවල ප්‍රමිතිය පිළිබඳව තිබෙන ප්‍රශ්නය. දැන් ඊයේ පෙරේදාත් පත්තරවල මම දැක්කා, ලයිබ්‍රේට පුද්ධකාලයට ගිහාම තිබෙන ප්‍රශ්නයක් තමයි දේශීය පොහොර නිෂ්පාදකයෝ කාබනික පොහොර නිෂ්පාදනය කරන අය සමහර ඒවා වැලි විශාල වශයෙන් තිබෙනවායි කියලා. සමහර ඒවා පුච්චපු දහජ තියෙනවායි කියලා. සමහර ඒවා වැව්වල තියෙන කළු පස ගෙනල්ලා වේලලා ඒක මේ කුඩු කරලා දාලා මේ හදනවායි කියන ප්‍රශ්නය. ඉතින් මේව වාර්තා වෙලා තිබෙනවා. ඒක නිසා මූලික වශයෙන්ම කෘෂිකර්ම අමාත්‍යංශයත් කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තුවත් ඒ වගේම පොහොර ලේකම් කාර්යාලය මේ සියලුම අංශ මේ මහා ජාවාරම් විදිහට ගොවීන් රවට්ටල අසරණ ගොවීන් ඒගොල්ල තවත් දුප්පත් කරලා විශාල මිල ගණන් වලටත් විකුණලා රජයට කියන ගණන් වලට නෙවෙයි ගොවීන්ට දෙන්නේ. මේ தත්ත්වේ වළක්වා ගැනීමට වහාම කටයුතු කිරීම අවශ්‍යයි. ඒ නිසා ගොවි ජනතාව මුහුණ දීලා තිබෙන ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් රජය මේ තිබෙන කරුණු පිළිබඳව වහවහා කටයුතු කිරීම අවශ්‍ය වෙනවා. මුගක් දුරට පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡාවට ලක් වෙන්නේ පොහොර 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 කියන කතාව තමයි. හැබැයි මේ පොහොර ප්‍රශ්නය හැර පොහොර ප්‍රශ්නයත් ඒ ලොකු ප්‍රශ්නයක් තමයි. නමුත් ගොවීන්ගේ මිල වීමිල මේ කියන කරුණ ඇතුළු මම ඉතාම කෙටියෙන් මේ සඳහන් කළේ කාලය නිසා ප්‍රශ්න රාශියක් තිබෙනවා. ඒක නිසා මේ සඳහා ජාතික මට්ටමේ වැඩපිළිවෙළක අවශ්‍යතාවය ඇති කළ යුතුයි. ඒ සඳහා අපි රටේ ආර්ථිකය ගොඩ ගන්නත්, ගොවි ජනතාවගේ ආර්ථිකය ගොඩ ගන්නත්, වැවිලි ශේෂ්ත්‍රයේ ආර්ථිකය ගොඩ ගන්නත් අපි පක්ෂයක් විදියට දෙන්න පුළුවන් ඒ සහයෝගය අපි ලබා දෙනවායි කියන එක ප්‍රකාශ කරමින් මගේ කෙටි වචන ස්වල්පය අවසන් කරනවා. ස්තුතියි.
Thank you. Honorable මහින්දාමරවීර.
එතුමනි, අපේ හිටපු ජනාධිපතිතුමා කිව් කාරණේ පිළිබඳව මම දැන් විමසීම් කළ බැලුවා. මට වාර්තා කළ තියෙනවා පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ රට පුරාම සෑම තැනකටම අවශ්‍ය පරිදි පොහොර ලබා දුන්නා කියලා මේ දැන් මැසේජ් යුත් වෙනවා. මේ කිසිම තැනක හිඟයක් තියෙනවා නම් ඔබතුමා කරුණාකරලා අපිට කිව්වොත් අපි වහාම මැදිහත් වෙනවා. අපි යම් ආකාරයේ කාගේ හරි නිලධාරියෙක් ඒකට බග කියන්න ඕන. මම ඉතාමත් පැහැදිලිව කියනවා කිසිම තැනක පෝර හිඟයක් ඇති වෙන්න බෑ. එහෙම හිඟයක් ඇති වෙලා තියෙනවා නම් කවුරු හරි කඩාකප්පල්කාරී වැඩපිළිවෙලක් තමයි.
Honorable former President Maithripala Sirisena.
අද හවස් වෙනකොට ඔබතුමාට දෙන්න මේවා මේ මම නිලධාරීන්ගෙන් එහෙම ගත්තේ නෙවෙයි, ගොවි සංවිධාන වලින් අද උදේ ගත්තේවා.
ඒක තමයි. එහෙම තැනක් තිබිලා ඔබතුමා අපිට වාර්තා කරලා දුන්නොත් කිසියම් හෝ නිලධාරියෙක් කඩාකප්පල්කාරී වැඩක් කරලා තියෙනවා. අපි ඒ නිලධාරියට එරෙහිව කටයුතු කරනවා. මොකද ඇති වෙන්න පොහොර දැනට ප්‍රවාහනය කරලා තියෙනවා. පොහොරත් යනවා. ඒ වගේම ඔබතුමා කිව් කාරණේ එකක් වැදගත් කාරණයක් කිව්වා, මේ සත්ත්ව හානි පිළිබඳව ඇත්ත විශාල හානියක් සිද්ධ වෙනවා. නෑ ප්‍රශ්නයක් නෑ. සත්ත්ව හානි පිළිබඳව ප්‍රශ්නයක් කිව්වා, ඒක අපි පිළිගන්නවා. ඒ සඳහා මම කෘෂිකර්ම අමාත්‍යවරයා වගේම වනජීවී භාර අමාත්‍යවරයා විදියට කමිටුවක් පත් කළ පළවෙනි වතාවට දැන් තක්සේරුවක් කළ තියෙනවා කොච්චරද හානිය කියලා. මම ඔබතුමාලට පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරනවා. මේ අපි විවිධ ගණන් කිව්වට පොල් ගෙඩි විතරක් මිලියන 93ක් මේ පහුගිය මාස 6ට විනාශ කරලා තියෙනවා. අපි පිළිගන්නේ ඒ වගේ හාල් වී කොච්චරද සියල්ලම අපිට
වාර්තාවක් දෙන්න.
2007-08 අපි සමීක්ෂණයක් කළා. වඳුර රිලව් ඉන්නවා 112,000කට වැඩිය 2007. එතකොට මේ කාලේ වෙනකොට ඒක හුඟක් ඒක වැඩි වෙලා ඇති. ඉතින් ඒක නිසා මේ සතුන්ගේ වර්ධනය මේ 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 මිනිසුන්ගේ වර්ධනයට වඩා වේගවත්. ඉතින් ඒක නිසා ඒගොල්ලන්ට මේ විනෝද වෙන්න තියෙන්නේ එච්චරයි. මේ අපිට නම් බෝල ගහන්න පුළුවන් වෙන මේ 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 නොඑක් දේවල් කරන්න ක්‍රීඩාවල් තියෙනවා.
ඒක නිසා ඒගොල්ලන්ට එකම ක්‍රීඩාවයි තියෙන්නේ. ඒ ක්‍රීඩාව කරලා විශාල වශයෙන් බෝ කරනවා. ඉතින් ඒක නිසා මේකට මේතුමා යම් කිසි වැඩ පිළිලක් ගැනීම ඉතාමත්ම අවශ්‍යයි. ඒගොල්ල වෙන ක්‍රීඩාවලට හරි හුරු කරලා.
ඔව් අපි මේ වාර්තාව සකස් කළ දින මේ අනුව වඳුර රිලව ඉත්තෑව දඬුලේන මොනර ඒ වගේම වල්ලූර විශාල හානියක් කරනවා. ඒගොල්ලන්ගේ දැන්ට යෝජනා ටික අපිට ඇවිල්ලා තියෙනවා ක්‍රමවේදය. අපි සත්වලෝලීන්ට අවස්ථාවක් දුන්නා ඒගොල්ලන් මුණ ගැහිලා මාස දෙකක් ඇතුළත අපිට විසඳුමක් ඒගොල්ල දෙන්න කියලා. එහෙම නැත්නම් අර ක්‍රීඩා ඔක්කොම නවත්තලා හරි මේ සතුන්ගේ ගාහනේ අඩු කළා මේ ප්‍රශ්නේ අපි අවුරුදු දෙකක් ඇතුළත සැලකියුතු මට්ටමකට පාලනය කරනවා කියන එක මම කියන්න කැමතියි.
මොකද
ඒක ශනිකව බැරි වෙනවා. ඒ වගේම කාබනික පොහොර සම්බන්ධව කිව්වා මේ කාබනික පොහොර මිලදී ගැනීමේ කටයුත්ත අපි අමාත්‍යාංශ මට්ටමින් තමයි සාමාන්‍යයෙන් සිද්ධ වුණේ. මේ වතාවේ මේක අපි ගමට දුන්නා. කොහොම හරි එතන වැරද්දක් වෙනවා නම් අනිවාර්යයෙන්ම එකට ගොවි සංවිධානත් ඉන්නවා. පළවෙනි වතාවට ගොවි සංවිධාන මේ මිලදී ගැනීම සහ පරීක්ෂා කිරීමේ කමිටුවට අපි පත් කළා දිනවා දිසාපතිවරයාගේ ප්‍රධානත්වයෙන්. ඒ නිසා කොතනක හරි එහෙම මම කියන සමහර තැන් වලට ඇති වෙන්න ඉඩ තියෙනවා. එහෙම වෙනවනම් ඒ ගොවි සංවිධානත් එක්ක තමයි එක් කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් කාගේ හරි අනිත් එක තමයි කිසිම ගොවියෙක් අනුමත තමන් ගත්ත එක සහතික කරේ නැත්තම් හොඳ පෝර කියලා එයා සහතික කරේ නැත්තම් ඒ කිසිම කෙනෙක්ගේ වෙනුවෙන් මුදල් ගෙවන්නේ නැහැ. අපි ගොවියට වෙන ක්‍රමවේදයක් සකස් කරලා දෙනවා පෝර පාවිච්චි නොකරන අයට.
Thank you. Honorable Douglas Devananda, you have 28 minutes. Honorable Member, what is the point of order?
ගරු ඇමතුමනි මේ වෙනකොට අරලගම්මිල ගොවි ජන සේවා මධ්‍යස්ථානයෙන් ලක්ෂ 50ක මුදල් ගෙවලා තියෙන පොහොර තොගයක් කිසිම
Honorable Member, this is not a point of order. You can inform this to the Minister. Thank you. Honorable Douglas Devananda, you have 28 minutes.
சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களின் பிரதித்த விசாரணர் அவர்களே, இன்றைய இந்த குழுநில விவாதத்தில் கடற்தொழில், விவசாயம், நீர்ப்பாசனம் தொடர்பான விடயங்களில் என்னுடைய அமைச்சு தொடர்பான கருத்துக்களை நான் சொல்ல விளைகின்றேன். அதற்கு முன்னால் இங்கு இரண்டு உறுப்பினர்கள் தமிழில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அதில் முதலாவது உறுப்பினருடைய கருத்து தொடர்பாக நான் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் பல விடயங்களை சொன்னார். அவர் அந்த கடல் தொழில் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விடயங்கள் அறியாமல் சொல்லப்பட்டதாகத்தான் கருதுகின்றேன். உதாரணத்துக்கு வந்து இந்த கடலட்டை பண்ணை கிராஞ்சியை பற்றி சொன்னார். ஆனால் அங்கு அந்த ஸ்ரீமுருகன் கடல்தொழில் சங்கத்தில் கிட்டத்தட்ட 278 பேர் உறுப்பினர்களாக இருக்கினோம். அதில் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தங்களுக்கு கடலட்டை தேவை என்று பதிந்திருக்கின்றார்கள். மூன்று பேர் தான் தங்களோட சுயலாபத்துக்காக ஒரு வேற பெயர்கள் அதை நடத்தி கொண்டு அதை எதிர்க்கிற மாதிரி அதை காட்டியிருக்கின்றார்கள். நேற்றைய கூட அந்த ஸ்ரீமுருகன் கடற்தொழில் பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அடுத்தது இந்த கடலளவு பிரச்சனைகள் நாளாந்தம் தோன்றினாலும் பிரச்சனைகளின் முன்பாக தீர்வுகளை தேடிக்கொள்வதே எமது செயல்பாட்டு கொள்கையாக இருக்கின்றது. அன்றி தீர்வுகளுக்கு முன்பாக பிரச்சனைகளை தேடிக்கொள்கின்ற கொள்கை எமக்கு இல்லை என்பதால் எங்களது நடைமுறை சாத்தியமான தூர நோக்கு கொண்ட அரசியல் செயல்பாடுகள் போன்றே எமது அமைச்சு சார்ந்த விடயங்களையும் நாம் வினைத்திறன் மிக்கதாக முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் உணவு பாதுகாப்பு, மக்களின் போசாக்கு மேம்பாடு, வாழ்வாதாரங்கள் விருத்தி, அதிக அளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டல் போன்ற இலக்குகளை முன்வைத்து கடல் தொழில் அமைச்சின் மூலமான பங்களிப்பினை உச்ச அளவில் அதிகரிப்பதே எமது முக்கிய நோக்கமாக உள்ளது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், புயல், COVID-19, கொரோனா அனர்த்தம், பேர்ல் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்து, எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் இன்மை, எரிபொருள் வெளியேற்றம், காலநிலை மாற்றங்கள் போன்ற பல்வேறு காரணிகளால் ஏனைய துறைகளைப் போல் இந்த நாட்டில் கடற்தொழில் துறைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் அதிகமாகும். இத்தகைய நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டங்களில் நமது கடற்தொழிலாளர்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்துவிடக் கூடாது என்பதாலும் கடற்தொழிலை தொடர வேண்டும் என்பதற்காகவும் அவர்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எந்த வகையிலேனும் எட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஒரு இறுக்கமான சூழலிலும் கூட தென்பகுதி முதல் கொண்டு மேல் மாகாணம், வடவேல் மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் என அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடல் தொழில் பகுதிகளுக்கு நேரில் சென்று நான் அம்மக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி இருந்தேன். இந்த செயல்பாட்டினை நான் இன்றும் கூட தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றேன். கடல் தொழில் மற்றும் நன்னீர் உற்பத்திகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான 9 மாதங்களில் 290,640 மெட்ரிக் டன் உற்பத்திகளை இடர் மிகுந்த இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ள இயலுமாக இருந்துள்ளது. இதிலும் ஆழ்கடல் கடற்தொழில் உற்பத்தியானது 96,080 மெட்ரிக் டன்கள் ஆகும். இது மொத்த மீனின உற்பத்தியில் 33.1%. இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வீதம் அல்ல என்கின்ற போதிலும் ஆழ்கடல் கடற்தொழிலை மேலும் விருத்தி செய்யத்தக்க நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதால் 2023 குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை இதில் நாம் எட்ட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் கடல் தொழில் துறைமுகங்களின் அபிவிருத்தி தொடர்பில் நாம் மிகுந்த அவதானத்தை கொண்டுள்ளோம். தற்போதைய நிலையில் 24 கடற்தொழில் துறைமுகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் அநேகமான கடற்தொழில் துறைமுகங்கள் தூர நோக்கற்ற வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதை இன்று அத்துறைமுகங்கள் எதிர்கொள்ளுகின்ற இயற்கை ரீதியிலான பிரச்சனைகளை முன்வைத்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கடல் தொழில் துறைமுகங்களின் நுழைவாயில் முதற்கொண்டு அதனது தொட்டி வரையில் அடிக்கடி குவிகின்ற மணல் காரணமாக கடல் தொழில் துறையானது பாரிய பாதிப்புக்குள்ளாகி உள்ளாகி வருகின்றது. அந்த வகையில் இத்தகைய தடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை திரைசேரி செலவு சுமை ஏற்படாத வகையில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் வடக்கில் பருத்தித்துறை, குறுநகர் மற்றும் பேசாலை ஆகிய பகுதிகளில் புதிய கடற்தொழில் துறைமுகங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் நாட்டில் தற்போது 15 நங்கூரமிடும் தளங்களும் கடலுணவு அறுவடைகளை தரையிறக்கம் செய்கின்ற 912 தளங்களும் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்ற செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொருளாதார பிரச்சினை என்பது இன்று நமது நாட்டை மட்டுமல்ல உலக நாடுகள் பலதையும் ஆட்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் பல நாடுகள் மீனின உற்பத்திகளை இறக்குமதி செய்வதில் பின்வாங்குகின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டுள்ளதால் எமது ஏற்றுமதியானது மிகுந்த பாதிப்பினை எதிர்நோக்கி இருக்கின்றது. இதன் மறுபக்கமானது இன்று தேசிய சந்தையில் மீனினங்களின் விலையில் வீழ்ச்சி நிலைமையினை கொண்டு வந்திருக்கின்றது. இது நுகர்வோருக்கு சாதகமாக இருக்கின்றது. இந்த ஆண்டு எமது நாட்டில் தனிநபரது மீனின நுகர்வானது 41.3% எட்டியிருக்கின்றது என்ற போதிலும் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படும் நிலையினையும் உருவாக்கியிருக்கின்றது. எனவே இரு தரப்பினருக்கும் நியாயம் கிட்டும் வகையில் நாம் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடற்கரையினை அன்றைய கடற்பரப்பிலான கடற்தொழிலில் இந்த வருடம் 9 மாதங்களில் 1,09,520 மெட்ரிக் டன் அறுவடை கிடைத்துள்ளது. இது மொத்த மீனின உற்பத்தியில் 37.7%. அதே நேரம் நன்னீர் வேளாண்மையில் இந்த வருடம் 9 மாதங்களில் 85,040 மெட்ரிக் டன் அறுவடை எட்டப்பட்டுள்ளது. இது மொத்த மீனின உற்பத்தியில் 29.3%. கடற்கரையினை அன்றிய பகுதிகளில் மீன்வளத்தை அதிகரிப்பதற்கான விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகளுக்கு அமைவாக நாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் ஒழுங்கான முகாமைத்துவமின்மை, அதிக அளவிலான கடற்தொழில் ஈடுபாடு, மீனினங்களின் வாழ்விடங்களை அழித்தல், உலக வெப்பமயமாக்கல், கழிவு போன்ற பல்வேறு காரணிகளால் உலகின் இன்றைய கடற்தொழில் துறையானது 2/3 அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதை அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தகையதொரு நிலையில் ஆழ்கடல் நோக்கிய கடற்தொழிலை நாம் மேலும் ஊக்குவித்து வருவதுடன் கரையை அன்றைய பகுதிகளில் நிலையான மற்றும் மிதக்கும் கூடுகளினால் ஆன மீனின வளர்ப்பு தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றோம். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இம்முறையானது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடுத்த இலக்காக நாம் மேல் மாகாணத்தை, அதாவது கலனியாறு மற்றும் மொரட்டுவ பொல்கொட நீர்த்தேக்கம் சார்ந்த கடற்பகுதிகளை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்த செயல்திட்டம் தென்பகுதி மற்றும் வடமேல் மாகாணத்தை நோக்கியும் அடுத்த ஆண்டுக்குள் பரவலாக எதிர்பார்ப்பு கொண்டுள்ளோம் என்பதையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் மீனின உற்பத்தியில் பெருக்கம் கருதி செயற்கை பவளப்பாறைகள் உருவாக்கும் வகையில் பயன்பாட்டுக்கு உதவாத பழைய பஸ்கள், ட்ரெயின் பெட்டிகள், பழைய படகுகள், கான்கிரீட் கட்டமைப்புகள் போன்றவற்றை கடலில் இடுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றோம். கடற்தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை, கைத்தொழில், எரிபொருளின் விலையேற்றம் மற்றும் இதர உள்ளீடுகள் விலையேற்றம் என்பன குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை உண்டு பண்ணி வருவதை மறக்க முடியாது. தற்போதைய நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடின்றி கிடைக்கின்ற போதிலும் அதன் விலை அதிகரிப்பானது ஒரு பிரச்சனையாக உள்ளது. மின்கட்டண அதிகரிப்பும் கடற்தொழில் கைத்தொழிலுக்கு பாதிப்பினை உண்டு பண்ணுகின்ற நிலையும் அத்துடன் காணப்படுகின்றது. மின் அலகுகளின் விலையினை கடற்தொழில் சார்ந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபட்டு வருகின்றோம். அத்துடன் ஐஸ் உற்பத்தியின் விலையினையும் குறைப்பது தொடர்பிலும் கலந்துரையாடி வருகின்றோம். கடற்தொழிலுக்கான எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அவதானம் செலுத்தி வருகின்ற போதிலும் உலகளாவிய ரீதியில் இது ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. தற்போது கடற்தொழிலுக்கான எரிபொருளை நமது கடற்தொழில் துறைமுக கூட்டு ஸ்தாபனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் முறையாக அனைத்து கடற்தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் கடற்தொழில் துறைமுகங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், கூட்டுறவு சங்கங்களின் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மற்றும் தனியார் துறை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலமாக பயந்து வருகின்றன. அதே நேரம் நாம் மாற்று வில சக்திகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தி வருகின்றோம். அந்த வகையில் எமது நாட்டின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கின்ற வகையில் எரிபொருளை மாத்திரம் நம்பியிராது மாற்று வில சக்தியினை அறிமுகம் செய்து பரவலாக்குகின்ற வகையிலும் இத்தகைய முயற்சிகள் அமையும் என நம்பிக்கை கொண்டுள்ளோம். மின்கலத்தால் இயக்கத்தக்க இந்த புத்தாக்க இயந்திரம் அடுத்த வருடத்தில் அறிமுகம் செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் 3 குதிரை வலுகொண்ட இயந்திரத்திற்கான மின்கலத்திற்கு மின்கலம் நிரப்பலுக்கு 86 ரூபாய் செலவாகும் வகையில் 100 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் அதிகமான 100 மின்கலத்தால் ஆன இயந்திரங்களை நாங்கள் பரீட்சித்து பார்த்துள்ளோம். இந்த புத்தாக்க இயந்திரம் பொருத்தப்பட்ட படகினை கடந்த 4ஆம் தேதி நானே நேரில் சென்று துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பானாந்துறை கடலில் வெள்ளோட்டமிட்டு ஆய்வினை மேற்கொண்டேன். கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற தூர எல்லைகளுக்கேற்ப இயந்திரத்தின் குதிரை வலு சக்தியை அதிகரிக்க முடியும். இதனை கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு விடலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இந்த இயந்திரமானது மின்கலத்தையும் அதே நேரம் எரிபொருளையும் பயன்படுத்தத்தக்கது. இந்த இயந்திரத்தினை மின்கலம் மட்டுமின்றி சூரிய மின்கலம், காற்றாலை மின்கலம் போன்றவற்றாலும் இயக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எரிபொருள் பாவனையை அடியோடு இல்லாதொழிக்கின்ற இந்த மின்கல இயந்திரமானது நமது கடற்தொழிலாளர்களுக்கு பாரிய செலவினத்தை மீதப்படுத்துவதுடன் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக கடற்தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரங்களால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கும் மீனினங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக உரிய போசாக்கினை பெற இயலாதுள்ள நுகர்வோருக்கும் இது பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக குதிரவெலு சக்திகளுக்கேற்ப மின்கலத்தின் மின் ரப்பலுக்கு சுமார் 86 ரூபாய் முதல் ஆகக்கூடியது 800 ரூபாய் வரையிலே செலவாகும். இதன் மூலம் சுமார் 200-300 கிலோமீட்டர் வரையில் சென்று வர முடியும். இதையே நாங்கள் எரிபொருள் மூலமாக செயல்படுத்துகின்ற பொழுது 5000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரையில் செலவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த மின்கல இயந்திரமானது தற்போது சிறிய வகையிலான கடற்தொழில் படகுகளுக்கென தயாரிக்கப்பட உள்ள நிலையில் பாரிய கடல் தொழில் படகுகளுக்கெனவும் அதன் கொள்ளளவுக்கேற்ற ஏற்ப இயந்திரங்கள் தயாரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதனையும் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளோம். எமது நாட்டில் சுமார் 27,000 சிறிய கடற்தொழில் படகுகளும் சுமார் 5,000 பலநாட்களங்களும் கடற்தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதியை கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இயந்திரத்தின் அறிமுகத்தின் மூலம் எமது தேசிய உற்பத்தியினை வலுப்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்பது இன்னொரு முக்கிய விடயம். அதே நேரம் எமது கடல் வளங்களுக்கும் சூழலுக்கும் பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற கடற்தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை துறை செயல்பாடுகளை ஆய்வுகளின் மூலமாகவும் நடைமுறை ரீதியிலும் இனங்கண்டு அவற்றை தடை செய்து வருகின்றோம். ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ள சட்டவிரோத கடற்தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை செயல்பாடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கையையும் தொடர்ந்து நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இதன் ஊடாக ஒழுங்கமைந்த முகாமைத்துவத்தை உருவாக்குவது எமது நோக்கமாகும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் எமது கடல் தொழில் துறைக்கும் கடல் தொழிலாளர்களுக்கும் பெரும் சோதனையாக அமைந்துவிட்ட இந்திய இழுவை மடி வலைப்படகுகளின் எல்லை தாண்டியதும் சட்டவிரோதமானதுமான செயல்பாடுகள் தொடரவே செய்கின்றன. இதனை தடுக்கும் வகையில் இயன்ற அளவில் சட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். நான் ஆரம்பத்திலேயே கூறியது போல ராஜதந்திர மட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்தல், அவர்களது சட்டவிரோத செயல்பாடுகளை தடுத்தல், இரு நாடுகளும் இணைந்து கடல்வள ஆய்வுகளை அப்பகுதியில் ஆரம்பித்தல், கடல்வள முகாமைத்துவத்தை ஏற்படுத்துதல், விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சட்ட ரீதியில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளால் அரச உடைமை ஆக்கப்படுகின்ற இந்திய இழுவை வலை படகுகளை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எமது கடற்தொழிலாளர்களுக்கு அப்படகுகளின் தொழில் முறைமைகளை மாற்றி சட்ட ரீதியிலான தொழில் முறைமைக்கென வழங்கும் திட்டமும் இருக்கின்றது. இதன் பயனாக ராட்சத இந்திய இழுவை மணி வலை படகுகளுக்கு முகம் கொடுத்து எமது கடற்தொழிலாளர்களும் பயமின்றி கடற்தொழிலில் ஈடுபடக்கூடியதொரு சூழலை உருவாக்குவதே கடல் தொழில் அமைச்சின் நோக்கமாகும். அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது என்பார்கள், அதே போன்று ஒரு செயல்பாடுதான் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய இழுவை மடி வலை படகுகளின் எல்லை தாண்டியதும் சட்டவிரோதமானதுமான செயல்பாடுகள் காரணமாக எமது கடல் வளம் பாரிய அளவில் அழிக்கப்படுவதுடன் எமது கடற்தொழிலாளர்களின் கடற்தொழில் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவ்விடயம் குறித்து நாம் முன்னெடுத்து வருகின்ற செயல்பாடுகள் காரணமாக நாளடைவில் இந்த பிரச்சனையிலிருந்து போதிய அளவுமால் மீள முடியும் என எதிர்பார்க்கின்றேன். இதை விடுத்து இப்பிரச்சனை குறித்து அரசியல் லாபம் கருதி வரும் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் கிட்டப்போவதில்லை. எனவே கைது செய்யப்பட்டிருந்த பழுதடைந்த இயந்திர இழுவை மடி வலை படகுகளை பல்வேறு அழுத்தங்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாம் ஏலம் விட்டிருந்தோம். அந்த நிதியினை மேற்படி இந்திய இழுவை மடி வலை படகுகள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள எமது கடற்தொழிலாளர்களுக்கு இழப்பீடாக வழங்குவதற்கும் அத்துடன் அரசுடைமை ஆக்கப்படுகின்ற இந்திய இழுவை மடி வலை படகுகளை திருத்தி அமைத்து பயன்பாட்டில் ஈடுபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இப்பிரச்சனை தொடர்பில் இருதரப்பு ராஜதந்திர மற்ற பேச்சுவார்த்தைகளை நாம் இன்னும் கைவிடவில்லை. அதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. கடல் தொழிலாளர்கள் மோங்கெடுக்கின்ற தொழில் ரீதியிலான பிரச்சனைகள், கடல் வளங்கள் எதிர்கொள்ளுகின்ற பாதிப்புகள் தொடர்பில் குரல் கொடுப்பதற்கென இந்தியாவின் புதுடில்லியில் கூடிய 40 நாடுகளைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் பிரதிநிதிகளை கொண்டே சர்வதேச கடற்தொழில் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதே நாட்டிலிருந்தே இன்று நமது கடற்தொழிலாளர்களுக்கும் கடல் வளத்திற்கும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான நிலையாகும். நன்னீர் வேளாண்மையை பொறுத்தவரையில் இத்துறையின் செயல்பாடுகள் நாட்டின் 25 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் தற்போதைய நன்னீர் சார்ந்த மீனின உற்பத்திகளின் தொகையை மேலும் பல மடங்கு அதிகரிக்க வேண்டியுள்ளது. தற்போது நன்னீர் மீனினம் மற்றும் இறால் குஞ்சுகளுக்கான கேள்வி அதிகம் என்றாலும் அதனை போதிய அளவில் பூர்த்தி செய்ய இயலாத வகையில் நிதி நிலைமை காணப்பட்டது. இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் முதல்கட்டமாக 100 மில்லியன் ரூபா இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவை கருதி அடுத்தடுத்த கட்டங்களில் நிதி ஒதுக்கீடுகளை பெற முடியும் என நம்புகின்றேன். நன்னீர் மீனின குஞ்சுகள் மட்டுமின்றி கடல் அட்டை குஞ்சுகள், இறால் குஞ்சுகள், பாலை, கொடுவா உள்ளிட்ட மீனின குஞ்சுகள் போன்றவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற நோக்கில் கருத்தரிப்பு நிலையங்களையும் வளர்ப்பு நிலையங்களையும் நாம் அதிகரித்து வருகின்றோம். அடுத்த வருடத்தில் இத்துறை சார்ந்து போதிய வளர்ச்சியை நாம் மேலும் எட்ட முடியும். அநேகமாக கமத்தொழில் திணைக்களம், மகாவலி சபை, மகாவெளி அதிகார சபை போன்ற நிறுவனங்களில் கீழ் வருகின்ற நீர்நிலைகளையும் அனைத்து கலப்புகளையும் நாம் உற்பத்தி இடங்களாக கொண்டு இத்துறையினை பரவலாக மேற்கொண்டு வருகின்றோம். தற்போது பாரிய குளங்கள், நடுத்தர குளங்கள், பருவகால நீர்நிலைகள் பலவற்றில் நாடளாவிய ரீதியில் நாம் மீனினம் மற்றும் இறால் குஞ்சுகளை வைப்புலிட்டு வருகின்றோம். அவை தொடர்பான விவரங்களை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தபாலில் நாம் அனுப்பி வருகின்றோம். அவர்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இதுதொடர்பில் கோரியுள்ளோம். பழையன கழிதலும் புதிதென புகுதலும் என்ற அடிப்படையில் நமது வளங்களை பாதுகாத்து, சூழலை பாதுகாத்து, கடல் சார்ந்த மற்றும் நன்னீர் சார்ந்த உற்பத்திகளை நாம் இந்த நாட்டிலே அனைத்து வளமிக்க பகுதிகளிலும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கும் தரமான உற்பத்திகளின் பெருக்கத்திற்கும் அடித்தளம் இட்டுள்ளதை குறிப்பிடத்தக்கது. மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வளங்கள் அடிப்படையில் கடல் அட்டை உற்பத்தி கிராமங்கள் மற்றும் உற்பத்தி தொகுதிகள், கடல் பாசி வளர்ப்பு, பாலை, கொடுவா உள்ளிட்ட மீனின வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டங்கள் வெற்றியளித்து வருகின்ற நிலையில் தாங்களும் செய்யாமல் பிறரையும் செய்ய விடாமல் காலம் காலமாக செயல்பட்டு வருகின்ற வெற்று வாய்ப்பேச்சு அரசியல் இதன் பின்னணியில் தவழ்ந்து கொண்டிருப்பதையும் காண முடிகின்றது. போலி தமிழ் தேசியத்தின் பேரில் எமது மக்களுக்கு அழிவுகளை மட்டுமே தொல்லியல்களாக மீதப்படுத்த விரும்புகின்ற இத்தகைய சுயலாப அரசியல் கலாச்சாரமானது எமது மக்களை எந்த வகையிலும் தலைதூக்க விட விரும்புவதில்லை என்ற விடயமே இங்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவதை இங்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரம் வடக்கில் சீனா கால் பதித்து கடல் அட்டை பண்ணைகளை கைப்பற்றி கொண்டதாக ஒரு பித்தலாட்ட கதை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. வடக்கில் யாழ்ப்பாணம் அரியாலை பூம்புகார் பகுதியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் தாங்களால் உருவாக்கிய அரசாங்கம் என கூறிக்கொண்ட அரசாங்கத்தின் காலத்தில் சீன நாட்டைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு வழங்கிய கடல் அட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையத்தை தவிர இதுவரையில் சீன நாட்டவர்களால் வேறு எந்த ஒரு கடல் அட்டை பண்ணையும் செயல்படுத்தப்படவில்லை. தற்போது சீன முதலீட்டாளர்கள் மட்டுமன்றி இந்திய முதலீட்டாளர்களும் கடல் அட்டை பண்ணைகளை ஆரம்பிக்கும் நோக்கில் எம்மை அணுகுகின்றனர். கடல் அட்டை பண்ணைகள் அன்றி கடல் அட்டை இனப்பெருக்க கருத்தரிப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதென்றால் அது குறித்து ஆலோசிக்கலாம் என அவர்களிடம் கூறப்பட்டதே தவிர இவர்களிடம் எவருக்கும் அதற்கான அனுமதியை கடல் தொழில் அமைச்சு இதுவரை வழங்கவில்லை என்பதையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது வடக்கில் உள்ள காணிகளை கடல் தொழில் அமைச்சு அபகரித்து வருவதாக உளறுவாய் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் கூறி வருகின்றனர். கடற்தொழில் அமைச்சானது மேற்படி தொழில் முயற்சிகளில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அந்தந்த பிரதேசங்களைச் சார்ந்த மக்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் வாய்ப்பு வழங்கி வருகின்றது என்பதை இவர்கள் முதலில் அந்தந்த இடங்களுக்கு சென்று அறிந்துவிட்டு கதைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் கடல் சார்ந்த மற்றும் நன்னீர் சார்ந்த உற்பத்திகளின் அபிவிருத்தி மேம்பாட்டு தொடர்பில் நாம் இந்தியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், தாய்லாந்து, கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளுடன் கலந்துரையாடி வருகின்றோம். ஏற்றுமதி இலக்கு கொண்ட கடல் உணவு உற்பத்திகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முதல் 9 மாதங்கள் இறால் ஏற்றுமதியின் மூலம் 10,960.2 மில்லியன் ரூபாவும் நன்றி ஏற்றுமதியின் மூலம் 5,426.6 மில்லியன் ரூபாவும் கடல் அட்டை ஏற்றுமதியின் மூலம் 2,527.8 மில்லியன் ரூபாவும் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஏற்றுமதியாளர்கள் மீனினங்களை கொள்வனவு செய்கின்ற போது தேசிய விலைகளில் கொள்வனவு செய்வதனால் மீனின உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுவதால் ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி பெறுமதிக்கேற்ப தேசிய ரீதியில் மீனினங்களை கொள்வனவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இது தொடர்பில் விரைவில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாட உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளூர் உற்பத்தியை வருவாயை ஊக்குவிக்கின்ற நோக்கில் ஏற்றுமதியினை அதிகரிப்பது தொடர்பில் நாம் அவதானம் எடுத்து செயல்பட்டு வருகின்ற அதே வேளை கடலுணவு சார்ந்த இறக்குமதிகளை குறைப்பதும் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு முதல் 9 மாதங்களில் கருவாடு, உலர், நெத்தலி, மாசி, டின்மீன், மீனின உணவுகள், மீனினங்கள் போன்றவற்றின் இறக்குமதிக்கென 16,336.2 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்தொகையானது 2019 ஆம் ஆண்டு 38,952 மில்லியன் ரூபாவாக இருந்தது. அடுத்தடுத்த வருடங்களில் படிப்படியாக குறைக்கப்பட்டு 2020 ஆம் ஆண்டு 28,847.7 மில்லியன் ரூபாவாகி கடந்த வருடம் 18,808.5 மில்லியன் ரூபாவாக கொண்டு வரப்பட்டது. இத்தொகையினை மேலும் நாம் குறைக்கும் வகையில் தரமானதும் சுகாதாரமிக்கதுமான தேசிய உற்பத்திகளை ஊக்குவித்து வருகின்றோம். அந்த வகையில் தேசிய டின்மீன் உற்பத்தியும் அடங்குகின்றது. அதே நேரம் இறக்குமதி டின்மீன்களின் இறக்குமதி விரைவினையை 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளோம். மீனின உணவுகளின் உற்பத்தியினை தேசிய ரீதியில் அதிகரிப்பதற்கும் தனியார் துறையுடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். கருவாடு, மாசி போன்ற உற்பத்திகளை தரத்துடன் கூடிய உற்பத்திகளாக அதிக அளவில் முன்னெடுப்பதற்கும் நாம் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அதே நேரம் பெறுமதி செயற் கடல் உணவு உற்பத்திகளை குறித்தும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அறுவடைக்கு பின்னரான பாதிப்புகளை அகற்றும் வகையில் புத்தாக்க முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம். இதன் முதற்கட்டமாக தற்போது ஆழ்கடல் தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற ஐஸ் கட்டிகளின் எண்ணிக்கையினை குறைத்து அதன் மூலம் உற்பத்தி செலவினை குறைக்கும் நோக்கத்துடனும் தொழிலுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஐஸ் கட்டிகளின் குளிர்தன்மை தொடர்ந்தும் புதிய இயந்திர பொறிமுறை ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளோம். இந்த இயந்திரம் பொருத்தப்பட்ட பல நாள் களமானது பரிச்சாத்தமாக விரைவில் ஆழ்கடலுக்கு விடப்பட உள்ளது. மேலும் கடற்தொழிலின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி கருதி கடல் தொழில் முகாமைத்துவம், கலப்பு கட்டமைப்புகளின் பாதுகாப்பு, மாறுபடுகின்ற கால நிலைமைக்கு தாக்குப்பிடிக்கத்தக்க புதிய சிறு கடற்தொழில் படகினை அறிமுகம் செய்தல், கடற்தொழிலாளர்களுக்கென காப்புறுதி திட்டம், ஓய்வூதிய திட்டம், கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கான பங்களிப்பு சேமிப்பு திட்டம், கடற்தொழிலாளர்களுக்கான விசேட வங்கி கடன் திட்டம், பல நாட்களங்களுக்கான நவீன திசை வழி காட்டி கருவிகள் பொறுத்தல், இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழக்கின்ற கடற்தொழிலாளர்களின் சட்ட ரீதியிலான உரிமையாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கல் போன்ற ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதே நேரம் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து காரணமாக கம்பஹா, கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் நேரடியாக கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற 15,032 கடற்தொழிலாளர்களுக்கும் மறைமுகமாக கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 4,888 கடற்தொழிலாளர்களுக்கும் மேற்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களாக கம்பவா மாவட்டத்தில் நேரடி கடற்தொழிலாளர்கள் ஈடுபடுகின்ற 11,081 பேருக்கும் மறைமுகமாக கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற 3,866 பேருக்கும் கொழும்பு மாவட்டத்தில் நேரடியாக கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 3,150 பேருக்கும் கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 81 பேருக்கும் களுத்துறை மாவட்டத்தில் நேரடியாக கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 701 பேருக்கும்
மறைமுக
கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 171 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். I want to get more than 3 minutes from the government side. 3 minutes.
There is no one to give that 3 minutes.
I am there. Thank you. மேற்படி கப்பலின் காப்புறுதி நிறுவனம் மூலம் 3 சுற்றுகளில் கிடைத்துள்ள 140 கோடியே 36,38,570 மில்லியன் ரூபாய் இடைக்கால இழப்பீட்டு தொகையானது பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கென செலுத்தப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டு தொகையானது மதிப்பீடு செய்யப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகையில் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அந்த வகையில் முதலாவது சுற்றில் 288 கோடியே 37,75,000 மில்லியன் ரூபாவாகவும், இரண்டாவது சுற்றில் 33 கோடியே 50,12,930 மில்லியன் ரூபாவாகவும், மூன்றாவது சுற்றில் 78 கோடியே 72,48,125 மில்லியன் ரூபாவும் மூன்று மாவட்டங்களிலும் பிரதேச செயலாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகையானது விபத்துக்குள்ளான கப்பலின் காப்புறுதி நிறுவனத்திடம் இருந்து கிடைத்த இழப்பீட்டு தொகையை அன்றி எமது திரைசேரி நிதி அல்ல என்பதை நான் வலியுறுத்தி கூற வேண்டியுள்ளது. மேலும் அண்மையில் கோப் குழுவானது இலங்கை கடற்தொழில் கூட்டு ஸ்தாபனம் தொடர்பில் சில பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. அப்பரிந்துரைகள் வரவேற்கத்தக்கவை. அதற்கேற்ப அக்கூட்டு ஸ்தாபனத்தை மறுசீரமைக்கும் பணிகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். அத்துடன் நோட்ஸி மற்றும் சீனோ நிறுவனங்களையும் நாம் புதிய நிர்வாகத்தினை தெரிவு செய்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் மூலப்பொருட்களை பெற்று நோட்ஸி சீனோ நிறுவனங்களுடைய வலை உற்பத்தி அதே நேரத்தில் படகு உற்பத்திகளுக்கும் முன்முயற்சி எடுத்து வருகின்றோம். ஒரு காலகட்டத்தில் சீனோ நிறுவனத்துக்கு கீழ்தான் மற்றதும் இருந்தது. அன்றே இருந்தக்கூடிய சுத்த சூழல் காரணமாக அதை நாங்கள் ரெண்டாக பிரிக்க வேண்டி வந்துட்டது. ஆனால் வருங்காலத்தில் ரெண்டையும் ஒன்றுபடுத்துவதற்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீர்வாழ் உயிரினர் சைகை அபிவிருத்தி முகவன் நிறுவனம் நக்டா மற்றும் தேசிய நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அதிகார சபை நாரா ஆகியவற்றின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தி பரவலாக்கியும் வருகின்றோம். இறுதியாக பொதுவானதொரு விடயம் குறித்து எனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். எமது ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டு தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஆரோக்கியமானவை என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. இப்போது மட்டுமல்ல, கௌரவ ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் நீண்ட காலமாக அக்கறை கொண்டிருப்பவர். அந்த வகையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பினை ஏற்று அதனை மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு தமிழ் தரப்பினர் முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, எம்மை பொறுத்தவரையில் தற்போது இந்த நாட்டில் அரசியலமைப்பில் நடைமுறையில் இருக்கின்ற எமது அரசியல் ஜாப்பின் பயன்மூண்டா திருத்தத்தை பலப்படுத்தி அதனை முன்னெடுப்பதையே எமது மக்களின் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு ஆரம்ப தீர்வாகும் என்று கருதுகின்றோம். இல்லாதையை பற்றி கதைத்து இருப்பதை கைவிட்டு விடக்கூடாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். தமிழ் மக்களது பிரச்சனை தொடர்பில் கிணறுபட்ட பூதம் கிளம்பிய கதையாக இப்போதே சில நாடகங்கள் அரசியல் அரங்கில் மேடையேற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இனவாத சக்திகளுக்கு மெல்வதற்கு அவளை கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வினை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு சொல்வதற்கு உரிய சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கென உழைப்பதற்கு முன்வருமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுப்பதுடன் எமது கடற்தொழில் அமைச்சின் செயல்பாடுகளுக்கு பெரும் ஒத்துழைப்பு சக்தியாக விளங்குகின்ற கௌரவ ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்த டி சில்வா அவர்களுக்கும், எமது அமைச்சில் எனது காலத்தில் ஏற்கனவே ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த கௌரவ சனத் நிசாந்த பெற, கௌரவ காஞ்சன விஜயசேகர, கௌரவ உப்புல் சானக ஆகியோருக்கும், கடல் தொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரத்நாயக்க உள்ளடங்கலாக அமைச்சின் அதிகாரிகளுக்கும், கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயம் திரு சுசந்த காவத்த உள்ளடங்கலாக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும், எமது அமைச்சின் கீழுள்ள ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளடங்கலாக அனைத்து அதிகாரிகளுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும் எமது செயல்பாடுகளுடன் இணைந்து இந்த நாட்டின் கடல் தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை துறைகளை மேம்படுத்தி வருகின்ற அனைத்து கடற்தொழிலாளர்களுக்கும், நன்னீர் வேளாண்மை துறையினருக்கும், மற்றும் இங்கே கடற்தொழில் தொடர்பில் கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.